إن الحمد لله والصلاة والسلام على رسول الله محمد بن عبد الله وعلى آله وأصحابه حزب الله أما بعد. فقد قال الله تعالى: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم. صدق الله العليم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் இன்றைய ஃபத்வா பிரசங்கத்தை ஆரம்பம் செய்கின்றேன். புகழ் அனைத்தும் அல்லாஹு தஆலாவுக்கு உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலாத்தும் ஸலாமும் எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை, புத்திமதிகளை, போதனைகளை ஏற்று நடந்த சஹாபாக்கள், தோழர்கள், கிளையார்கள், நல்லோர்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக. அல்லாஹுடைய கட்டளையை ஏற்று அவனுடைய வீட்டிலே இந்த கடமையை நிறைவேற்றி செல்வதற்காக வந்து அமர்ந்திருக்கும் அல்லாஹுவினுடைய நல்லடியார்களே, நம்முடைய வாழ்வில் அல்லாஹுடைய கட்டளைகளை எடுத்து நடக்குமாறும், பாவங்களை விட்டும் விலகி ஒதுங்கி நடந்து கொள்ளுமாறும், நம்மை படைத்தாலும் அந்த அல்லாஹுவை அஞ்சி தக்குவாவுடைய வாழ்க்கையை இந்த உலகத்திலே அமைத்துக் கொள்ளுமாறும் எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரிய எங்கள் தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த இந்த ரபீஉல் அவ்வல் மாதத்திலே உலகில் நாலா பக்கங்களிலும் எங்கு பார்த்தாலும், மிம்பர் மேடைகளிலும் ஏனைய மேடைகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போற்றப்படுகிறார்கள், பேசப்படுகிறார்கள், புகழப்படுகிறார்கள். உலமாக்களுடைய நாவிலும் சிறார்களுடைய நாவினாலும் ஊடகங்களினூடாகவும் இந்த உலகத்திலே ஆயிரம் ஆயிரத்தி லட்சம் வருடங்கள் கடந்தும் இன்னும் பேசப்படக்கூடிய ஒரு மனிதர் எங்களுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தவிர வேறு ஒருவர் இருக்க முடியாது. எங்களுடைய கண்ணியத்துக்குரிய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திற்கு கயாம நாள் வரைக்கும் உள்ளவர்களுக்கு முன்மாதிரியாக வாழ்ந்திருக்கிறார்கள், வாழச் சொல்லி இருக்கிறார்கள். இன்னலக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு உங்களுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்விலே முன்மாதிரி இருக்கிறது. நீங்கள் வியாபாரம் செய்வதாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்க்கையை நடத்துவதாக இருந்தாலும் சரி, உங்களுடைய சுகதுக்கங்கள் அனைத்திலுமே நபி அவர்கள் உங்களுக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். அதைவிட்டு நீங்கள் வேறு வழியை தேட வேண்டிய அவசியமில்லை. அந்நிய மார்க்கத்திலிருந்து கடன் வாங்க வேண்டிய அவசியமில்லை. அனைத்து துறைகளிலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு ஒரு பூரண வாழ்க்கை திட்டத்தை அறிமுகம் செய்திருக்கிறார்கள். இதை முஸ்லீம்கள் எந்த அளவு உணர்ந்திருக்கிறார்களோ தெரியாது, ஆனால் அந்நியவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை படிக்கிறார்கள், அவர்களுடைய வரலாறுகளை புரட்டுகிறார்கள். அதை படித்து முடிந்த அடுத்த கணத்திலே புனித இஸ்லாத்தை கூட ஏற்றுக்கொள்கிறார்கள். இது இன்று உலகம் ஏற்றிருக்கும் ஒரு உண்மையாக இருக்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, எனவேதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையில் வருஷத்துல ஒரு தடவை பேசப்படக்கூடிய ஒரு நபி அல்ல, ரபீஉல் அவ்வலில் மாத்திரம் புகழப்பட வேண்டிய ஒரு நபி அல்ல. ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்விலே எல்லா நேரங்களிலும் எல்லா நாட்களிலும் தன்னுடைய வாழ்விலே தனக்கு ஒரு முன்மாதிரியாக ஆக்க வேண்டிய ஒரு தலைவர் தான் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முஸ்லீம் தன்னுடைய உள்ளத்திலே நபி அவர்களை மதிப்புக்குரியவனாக ஆக்கவில்லை என்றால் அவனுடைய ஈமான் கேள்விக்குறியாக அமைந்து விடுகிறது. தந்தர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யுமினு அஹதுக்கும் ஹத்தா அகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வவலதிஹி வன்னாஸி அஜ்மஈன். ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே அவனுக்கு அவனுடைய வாப்பாவை விட, அவனை பெற்ற உம்மாவை விட, அவன் பெற்றெடுத்த பிள்ளைகளை விட, மனித கோடிகளை விட, நான் ஒரு முஸ்லிமுடைய கல்விலே விருப்பத்துக்குரியவனாக மொஹப்பத்துக்குரியவனாக ஆகாத வரையில் அவனுடைய ஈமான் பரிபூர்ணமடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். என்னுடைய வாப்பாவை விட நேசிக்க வேண்டிய ஒரு மனிதர் உலகத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். என்னை பெற்றெடுத்த தாயை விட நான் நேசிக்க வேண்டிய ஒரு நபிதான் அவர்கள். என்னை நான் பெற்றெடுத்த எனக்கு பிறந்த பிள்ளைகளை விட நான் நேசிக்க வேண்டிய ஒரு தலைவர் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். எனக்கு உலகத்திலே எத்தனை பொருட்கள் நேசத்துக்குரியதாக இருக்கிறதோ அனைத்தையும் விட நான் நேசிக்க வேண்டிய ஒரு தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்படி யாராவது நேசிக்கவில்லை என்றால் ஏன் உங்களுடைய உயிரை விட உங்களுடைய நபியை நீங்கள் நேசிக்கவில்லை என்றால் உங்களுடைய ஈமான் பரிபூரணமடையாது. பரிபூரணமான முஸ்லிம்களாக உங்களால் ஆக முடியாது என்ற உண்மையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இந்த நபி மீது உள்ள நேசம், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசம் ஒவ்வொரு முஸ்லீமுடைய உள்ளத்திலும் இருந்தே ஆக வேண்டிய உண்டு, ஒவ்வொரு பெண்கள் கையில் இருந்தே ஆக வேண்டிய உண்டு. ஒரு சஹாபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கிறாரு, மத்தஸ்தா அல்லாஹ் ரசூலே கியாமத் நாள் எப்ப வரும் என்று கேட்டாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்க கேட்டாங்க, வமா அஅதக்தலஹா கியாமத்து எப்ப வரும் என்று கேட்கிறீங்களே, ஏன் ரெடி ஆகிட்டீங்களா, அமல் இபாதத்தெல்லாம் சரியா, எல்லாம் கம்ப்ளீட்டா, ரெடி ஆகுறீங்களா மௌத்தாவ, எல்லாம் தேடிட்டீங்களா கியாமத்துக்கு என்று கேட்டாங்க. அவர் சொன்னாரு, அல்லாஹ் ரசூலே நான் பெரிய அளவுல அமல் இபாதத்துகள் செய்யாட்டியும் இல்லா அன்னி உஹிப்புல்லாஹ வ ரசூலஹு, எனக்கு அல்லாஹ் மீது மொஹப்பத் இருக்குது, அல்லாஹ்வுடைய நபி மீது மொஹப்பத் இருக்குது, நான் அல்லாஹ்வுடைய நபியை நேசிக்கிறேன், அல்லாஹ்வை நான் நேசிக்கிறேன் என்று அவர் சொன்னாரு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்னக மஅமன் அஹ்பப்த, நீ யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு தான் இருப்பாய், கியாமத்திலே அவர்களோடு தான் எழுப்பாட்டப்படுவாய் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, அந்த நபி மீது உள்ள பாசம் எங்களுடைய உள்ளங்களில் அவசரமாக வர வேண்டி இருக்கிறது. மொஹப்பத் எப்பொழுது ஒரு மனிதனோடு ஏற்படுகிறது? மொஹப்பத் இது எப்பொழுது ஒரு மனிதனோடு ஏற்படுகிறது? அந்த அந்த மனிதன் மூலமாக அவரிடத்தில் ஏதாவது பரிபூர்ண தன்மைகள் காணப்படுகின்ற போது அதன் மூலமாக அவர் மீது அன்பு உண்டாகிறது. ஒருவரிடத்தில் நிறைய பணம் இருக்கிறது, அவனுடைய பணத்துக்காக நாம் அவரை நேசிக்கின்றோம். இன்னொருவருடைய முகத்தை பார்க்கின்ற போது அழகாக இருக்கிறார், அந்த அழகுக்காக நாம் அவரை நேசிக்கின்றோம். சில மனிதர்களிடத்திலே திறமைகள் இருக்கிறது, அந்த திறமைக்காக நாம் அவர்களை நேசிக்கின்றோம். இது போல கண்ணியத்துக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் என்ன குறை இருக்குது நாங்கள் அவங்களை நேசிக்காம விட்டுறோம். எல்லாத்திலையும் சம்பூர்ண தன்மையை அடைந்திருந்தார்கள். எல்லாவற்றிலும் பரிபூர்ணமான ஒரு மனிதனாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். அழகுக்கு உதாரணம் எங்களுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முகத்திலே பிரகாசம் இருப்பதற்கு உதாரணம் எங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிறார்கள், எங்க ஊடு ராவைக்கு இருட்டா இருக்கும், இரவையில இருட்டாக இருக்கும், ரசூலுல்லாஹ் முகத்திலிருந்து வெளிப்படக்கூடிய வெளிச்சத்தால பிரகாசத்தால காணாமல் போன சாமான்களை நான் கண்டுபிடித்தேன். அப்படி பிரகாசம் நிறைந்தவராக எங்களுடைய தலைவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். இது போன்ற ஒரு பிரகாசம் நிறைந்த மனிதனை நாம் நேசிக்காமல் உலகத்தில் வேறு யார் இருக்கிறாங்க? நாங்கள் நேசிக்கிறதுக்காக எங்களுடைய உயிரை விட நேசிக்க கடமைப்பட்டவர்கள் அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய ரசூலே, இன்னி உஹிப்புக மின் குல்லி ஷைஇன் இல்லா மின் நஃப்ஸி. அல்லாஹ்வுடைய ரசூலே, ஏந்த உஸ்ரத் தவிர மற்ற எதையுமே உங்களுக்காக நான் விடுவேன். என் உண்மை உடரடி, என் வாப்பாவை விடுறதுக்கு ரெடி, என் சொத்துக்களை இழக்க தயார், என் மனைவி பிள்ளைகளை இழக்க தயார், உங்களுக்காக நபியே என் உயிரை தவிர என்று சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அவரை பார்த்து, லா யா உமர், உமர் உங்களுக்கு இன்னும் ஈமான் பரிபூர்ணம் அடையல. ஒருத்தர் சொல்றாரு, என் உண்மை நான் இழப்பேன், என் தாயை இழப்பேன், மனைவி இழப்பேன், பிள்ளைகள் இழப்பேன், சொத்துக்களை சொல்லுங்கோ இப்ப கொண்டு கொட்டுவேன் உங்களோட முன்னுக்கு. இழப்பேன் உலகத்துல உங்களை தவிர வேறு யாரோட மகத்தத்தில் உசுரத் தவிர சொன்னாரு. இவரை பார்த்து சூழ்நிலை சொல்றாங்க, உங்களோட ஈமான் இன்னும் பூர்ணம் அடையல. இவர் விளங்கிட்டாரு, இப்ப சொல்றாரு, அல்லாஹ் ரசூலே, இப்பொழுது நான் ஏந்த உயிரை விட உங்களை நான் நேசிக்கிறேன் என்று சொன்ன போதுதான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உமரே இப்பதா ஈமான் பூர்த்தியாவிச்சு, நேரத்தோட இது சொல்லியிருக்கப்படாதா என்று உமர் ரதியல்லாஹு அவர்களுக்கு சொன்னார்கள் என்றால், அல்லாஹுடைய நல்லடியார்களே, யோசித்து பாருங்கள், எங்களுடைய நபியை நாம் எந்த அளவு நேசிக்கின்றோம், நபி சொல்லித்தந்த வாழ்க்கையை நாம் எந்த அளவு மதிக்கின்றோம், உலகத்திலே உள்ள சாதாரண சொத்துக்களை நாம் நேசிக்கின்ற அளவுக்கு நபியுடைய பண்பாடுகள் நமக்கு நேசமாக இருக்கிறதா, நபி காட்டிய வழிமுறை நமக்கு நேசத்துக்குரியதாக இருக்கிறதா, இஸ்லாத்தை நாம் நேசிக்கின்றோமா, நம்முடைய ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு உலகத்திலே வாழுகிறோமா, சிந்தித்து பாருங்கள். அந்த நபியை உலகத்தை விட என்னுடைய உயிரை விட நேசிக்காத வரையில் ஈமானுடைய பரிபூர்ண தன்மையை அடைய முடியாது என்பதை விளங்கிக் கொள்ள முடிகிறது. தொழுகையில் பாருங்கள், அது சுண்ணத்தான தொழுகையாக இருந்தாலும் சரி, பரவலான தொழுகையாக இருந்தாலும் சரி, அதில் என்ன செய்கிறோம், அத்தஹியாத்திலே சலவாத்தை ஓதுகின்றோம். அத்தஹியாத் ஓதிக்கொண்டு வார நேரம் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மத், நபி மீது சலவாத்து சொல்லுகிறோமே, இந்த சலவாத்தை ஒருவர் தன்னுடைய தொழுகையில் சொல்லவில்லை என்றால் அவருடைய தொழுகையே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. ரெண்டு மணித்தியாலம் தொழட்டும், ரெண்டு ரக்காத்த, ஒரு ரக்காத்துக்கு ஒரு மணித்தியாலம், இன்னொரு ரக்காத்துக்கு ஒரு மணித்தியாலம், ரெண்டு ரக்காத்த ரெண்டு மணித்தியாலமா சொல்லுகிறாரு. அத்தகையாத்திர சலவாத்தோதல்ல, நபி மீது சலவாத்தை சொல்லவில்லை என்றால் அவருடைய வணக்கமே ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது, அவருடைய இபாதத்துக்களை அல்லாஹ் எடுத்தெறிந்து விடுவான் என்ற தகவல்களை நாம் இஸ்லாமிய சரியாவிலே கண்டுகொண்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களை பாருங்கள், நசாராக்கள், அவர்கள் அல்லாஹுவை புறக்கணிக்கவில்லை, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டார்கள். எப்படி சொல்லுகிறார்கள், நஹ்னு அஹிப்பாவுல்லாஹ், நாங்க அல்லாஹ நேசிக்கக்கூடியவர்கள், அல்லாஹுவை நாம் நேசிக்கின்றோம், அல்லாஹுவை நாம் மஹப்பத்து வைக்கிறோம். ஆனால் அவர்களிடத்தில் இருந்த பிரச்சனை, நபியை அவர்கள் விரும்பவில்லை, நபியை அவங்களுக்கு ஒத்துக்காது. இரக்கல் என்று சொல்லக்கூடிய மன்னன் கூட சொல்றான், இந்த நபிய எங்களுக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது, காரணம் அவர் பிறந்திருக்கிற உங்கட குடும்பத்தில், எங்கட குடும்பத்தில் பிறந்தா தலைக்கு மேல தூக்கி வச்சிப்போம், ஆனால் குறைசி குடும்பத்தில் பிறந்துட்டாரு, எங்கட மனசு விடாது, அவருக்கு கட்டுப்பட. உண்மை எது என்பதை விளங்கினார்கள், ஆனால் அவர்களுடைய ஆசைக்கு அடிமைப்பட்டதனால் நபி மீது மஹப்பத் அவர்களுக்கு இருக்கவில்லை. ஆனால் சொல்லிக்கொண்டாங்க, அல்லாஹ்வுடைய நேசர்கள் நாம், அல்லாஹுவை நேசிக்கின்றோம். அல்லாஹ் குர்ஆன்ல அவங்களை பார்த்து சொல்றான், நபியே அல்லாஹ்வை நேசிக்கிறோம் என்று சொல்றவங்களுக்கு நீங்க சொல்லுங்க, இன் குன்தும் துஹிப்பூனல்லாஹ ஃபத்தபிஊனி யுஹ்பிபுக்கும்ல்லாஹ். அல்லாஹ்வை நீங்க நேசிக்கிறது சரி, நீங்கள் என்னை பின்பற்றாத வரையில், அல்லாஹுவை நீங்கள் நேசிப்பதாக இருந்தால் நீங்கள் என்னை பின்பற்ற வேண்டும், ஏந்த வாழ்க்கையை நீங்க படிக்கணும், அந்த படி வாழணும், ஏண்ட தலைமைத்துவத்தின் கீழே நீங்கள் வர வேண்டும், எனக்கு கட்டுப்பட வேண்டும், அப்பொழுதுதான் அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். அல்லாஹ் மட்டும் மஹப்பத்து வச்சு வேலல்ல, அல்லாஹ் மஹப்பத்து உங்களுக்கு ஈக்கிதா, என்ன பின்பற்றுங்கோ, நபியாகிய என்னை பின்பற்றுங்கள் என்று அல்லாஹு தஆலா அந்த கிறிஸ்தவர்களை பார்த்து இப்படி தகவல்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். கன்னியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் எல்லாத்திலையும் ஒரு முன்மாதிரியான ஒரு தலைவராக இருந்தார்கள். அஹ்லாஸ் அவர்களுடைய பண்பாடு, நல்ல குணங்கள், நல்ல தன்மைகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே நிறைந்து காணப்பட்டது. கடுமையாக நடந்து கொள்ளக்கூடிய கடுமையாக நடந்து கொள்ளக்கூடியவர்களோடு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நளினமாக, மெதுவாக, விட்டு கொடுப்போடு நடந்து கொள்வார்கள். சொந்த விடயத்திலே கோபப்பட மாட்டார்கள். நபியுடைய சட்டையை பிடித்திழுத்தவர்கள் எத்தனை பேர், நபிக்கு முன்னால் கடுமையாக நடந்தவர்கள் எத்தனை பேர், யாரையும் ரசூலுல்லாஹ் சந்தித்தது கிடையாது. மா பரப ரசூலுல்லாஹ் எந்த ஒரு காதிமுக்கோ, எந்த ஒரு மனைவிக்கோ, ஆணுக்கோ பெண்ணுக்கோ ரசூலுல்லாஹ் கை நீட்டி அடித்தது கிடையாது, சண்டித்தது கிடையாது என்று சொல்லும் அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக மன்னிப்பும் மனப்பான்மை, நளினமாக நடக்கின்ற தன்மை, தன்னை பழிவாங்க நினைப்பவர்களை கூட அவர்களோடு அன்பாக நடந்து கொள்ளுகின்ற அளவுக்கு நல்ல பண்பாடுகளிலே ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொல்லுவார்கள், மகாரிம் அல் அஹ்லாஸ், அல்லாஹ் என்ன உலகத்துக்கு எதுக்கு தெரியுமா அனுப்பினான், அஹ்லாஸ் உள்ள சமூகத்தை உருவாக்கும், முஸ்லிம்களுக்கு மத்தியிலையும் அந்நியவர்களுக்கு மத்தியிலையும் நல்ல பண்பாடுகள் உருவாக வேண்டும், ஒழுக்கம் வர வேண்டும், ஒழுக்கம் கெட்ட வாழ்க்கை தொலைந்து பண்பாடுகள் நிறைந்த ஒரு சமூகமாக மாற வேண்டும், அதுக்கு முயற்சிக்கத்தான் அல்லாஹ் என்னை அனுப்பி இருக்கிறான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்று அந்நியவர்களிடத்தில் காணப்படக்கூடிய அதிகமான நல்ல தன்மைகள், அமானிதம், பேணல் போன்ற விடயங்கள் இஸ்லாத்தை பிறப்பிலே கண்ட முஸ்லீம்களிடத்தில் காணப்படாமல் இருப்பது, இந்த நபி மீது மஹப்பத்தும் இருப்பதாக சொல்லுகிறோம், நாம் முஸ்லீம்கள் என்றும் சொல்லுகிறோம், ஆனால் ரசூலுல்லாவிடத்திலே காணப்பட்ட எவ்வளவு அஹ்லாக்குகள், பண்பாடுகள் எங்கள்கிட்ட இல்லாம நாங்க சில சந்தர்ப்பங்கள்ல மிகவும் ஒரு தாழ்ந்த நிலையில நாங்க நடந்து கொள்ளக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு பார்க்கிறது. கண்ணியத்துக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நீதிபதியாக உலகத்துக்கு நடந்து காட்டி இருக்கிறார்கள், ஒரு ஆசானாக இருந்திருக்கிறார்கள், ஒரு மாணவனாக இருந்திருக்கிறார்கள், ஒரு வைத்தியராக இருந்திருக்கிறார்கள். எல்லா துறையில் உள்ளவர்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்விலே முன்மாதிரியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வைத்தார்கள். ரசூலுல்லாஹ் பள்ளிக்குள் இருக்கிறாங்க, பள்ளிக்குள் இருக்கிற நேரம் பள்ளிக்கு வெளியில ரெண்டு பேர் சத்தமா பேசிக் கொள்றாங்க, சச்சரவு நடக்குது, பிரச்சனை போகுது. ரசூலுல்லாஹை பார்க்கிறாங்க சஹாபாக்கள் ரெண்டு பேர், காஅப் இப்னு மாலிக், அப்துல்லாஹி இப்னு அபி ஹத்ரத் சொல்லக்கூடிய ரெண்டு பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாக்குவாதம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போனாங்க, என்ன உங்க ரெண்டு பேருக்கு இடையில பிரச்சனை? அவங்க சொன்னாங்க, எனக்கு இன்னொரு கடன் தரைக்குது, அதை இப்ப நான் கேட்டுட்டு நிக்கிறேன், அவர் இப்ப தரையலான்னு சொல்றாரு. அவர்கிட்ட கேட்டாங்க, இது உண்மையா? ஓ, ஏன் நீங்க கொடுக்கல? எனக்கு கஷ்டமாயிச்சு அல்லாஹ் ரசூலே, இப்ப கொடுத்து கொள்ள வசதி இல்லாம இருக்குது என்று சொல்லி ரெண்டு பேருடைய செய்திகளையும் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விசாரித்துக் கொண்டிருந்தார்கள். கடைசியா சொன்னாங்க, நீங்க கடன் எடுக்க வேண்டியவர்கிட்ட சொன்னாங்க, ஒரு அரவாசி கடனை விட்டு கொடுத்துருங்களேன், மத்த அரவாசி அவர் தரத்துமே உங்களுக்கு என்று ரசூலுல்லாஹ் சொல்ல உடனடியாக அவரு இதுக்கு விருப்பம் தெரிவித்தாரு. சரி பரவாயில்லை, தர வேண்டியத்துல அறவாற்ற தரட்டும், நான் அதை பொருந்திக் கொள்கிறேன். இவருக்கும் சந்தோஷம், அல்லாஹ் நபியின் கட்டளைக்கு நான் வழிபட்டுட்டேன். அவருக்கும் சந்தோஷம், என்ற பாரம் அறவாசி குறைஞ்சு போச்சு. இப்படி திருப்தி தீர்ப்பளிக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சமூகத்திலே வரக்கூடிய அதிகமான பிரச்சனைகளுக்கு தீர்ப்பு அளித்த ஒரு ஜட்ஜாக, ஒரு நீதிபதியாக ரசூலுல்லாஹ் நடந்திருக்கிறார்கள். அங்கே அவரை வற்புறுத்தவும் இல்லை அவர்களை, அவர் நிலைமைகளை புரிஞ்சு அவர் விரும்பிக் கொள்ற மாதிரி சில அபிப்பிராயங்களை சொன்னார்கள், அவரும் ஏற்றுக்கொண்டார். இவருக்கும் பாரம் குறைஞ்சிருச்சு. இப்படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா துறைகளிலும் உள்ளவர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உலகத்துக்கு அறிமுகம் செய்த எல்லா விடயங்களும் உண்மையில் ஒரு பரிபூர்ண தன்மையை அடைந்த திட்டங்கள் தான். எங்களோட திட்டம், நாங்கள் ஒரு திட்டத்தை ஆரம்பிப்போம், இடையில் உடஞ்சு போயிடும். காரணம், அதுல பரிபூர்ண தன்மை இல்ல, அது அறக்குறையான திட்டம், சிந்தனை குறைந்த திட்டம். அதனால திட்டங்கள் அடிக்கடி மாற்றப்பட்டு கொண்டே போறதை பார்க்கிறோம். ரசூலுல்லாஹ் உலகத்துக்கு அறிமுகம் செய்த திட்டம் எண்டக்கில் மாற்றம் அடையாது. அதுக்கு மாற்றம் செஞ்சவங்க நஷ்டத்தை அடைவார்கள். அது நிக்காகோ, வியாபாரமோ, ஜனாதா விஷயங்களோ, குடும்ப வாழ்க்கையோ, எங்கட சொந்த வாழ்க்கையோ எதா இருந்தாலும் சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு திட்டத்தை சொல்லி இருக்கிறார்கள். அந்த திட்டத்தை யார் தன்னுடைய தலை மீது சுமந்து எடுத்து நடப்பார்களோ எந்த பிரச்சனையும் அவருக்கு இருக்காது. கல்யாணத்தை பாருங்க, அதுக்கு இஸ்லாம் எப்படி கல்யாணத்தை செய்யணும் என்கிற ஒரு திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. ஒரு திட்டம் இருக்குது, கல்யாணம் லேசா நடக்கணும், இது பாரம் வைக்கப்படாது. இஸ்லாம் சொல்லி தந்த ஒரு திட்டம், அக்சரு நிகாஹி பரக்கா ஐசருஹா மௌனா. கல்யாணத்துல பரக்கத்து கூட, செலவு குறைஞ்ச கல்யாணம், செலவு குறைஞ்ச கல்யாணம் பரக்கத்து கூட. ஆனா அந்த கல்யாணம் எப்படி நடக்குது? வசதி உள்ளவங்க அவங்களோட வசதிக்கு தக்க சாப்பாட்டை போடுறாங்க, பரவாயில்லை. ஆனால் வசதி குறைந்தவர்கள் ஏன் நீங்கள் இவ்வளவு சிரமம் எடுக்கிறீர்கள்? ஏன் அந்த அவரை போல நாங்களும் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க? இது உங்களோட விரலுக்கு ஏற்ற வீக்கம் அல்ல, நீங்க தாண்டி யோசிக்கிறீங்க. எனவேதான் அவர் கடன்படுகிறார், கடன்படுகிறார், பட்டிக்கு எடுக்கிறாரு, சொத்துக்களை ஈடு வைக்கிறாரு, பிள்ளைக்கு கல்யாணம் எடுக்கிறதுக்காக, மகளுக்கு செலவழிக்கிறதுக்காக, காலம் பூராக கடன்காரனாகவே கபருக்கும் போய் சேர்றதை பார்க்கணும். இஸ்லாம் அறிமுகம் செய்த திட்டம் இருக்கிறது, அது அந்த படிக்கு போனா யாருக்கும் எந்த நஷ்டமும் கிடையாது, யாருக்கும் எந்த தலப்பாரமும் கிடையாது. அதாவது ஒரு பிரச்சனையில புலப்போரல்ல, கல்யாணம் எடுத்து கீழே விழுந்த எத்தனையோ வசதி படைத்தவர்கள் இன்னும் தலை தூக்கல்ல. காரணம், இவரது சிஸ்டத்துல போனாரு. ஆனால் ரசூலுல்லாஹ்வுடைய சிஸ்டத்தை தன்னுடைய மகனுடைய கல்யாணத்துல, தன்னுடைய மகனுடைய கல்யாணத்துல இவர் மறந்துட்டாரு. அதனால நஷ்டங்களை நாம பாக்குறோம் இன்றைக்கு சமூகத்துல. எவ்வளவு இன்றைக்கு மக்கள் குறுகிய வழியில் சம்பாதிப்பதற்காக பல வழிகளை யோசிக்கிறார்கள், பட்டி எடுக்கிறார்கள், பட்டி எடுக்கிறார்கள். அதை ஒரு சாதாரணமாக நினைக்கிறார்கள், நான் அவசரமா விட்டுருவேன், அடுத்த மாசம் கலந்துருவேன், ஆறு மாசத்துல கலந்துருவேன் என்று சொல்லி, அந்த மாதிரி இஸ்லாம் காட்டின திட்டத்துக்கு மாற்றமாக இவர்க சில பிளான்ஸ் இருக்குது. அந்த படியில் வேலை செய்யறாரு. பஸ்ல போக தள்ள இல்லாம இன்றைக்கு அல்லாஹ் அவரை ஒரு ஏழையாக இன்றைக்கு பஸ்ஸுக்கு தள்ள இல்லாத அளவுக்கு எத்தனையோ பேர் ஊடு வாசலை இழந்து, காணி பூமியை இழந்து ஏழைகளாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். எனவே இஸ்லாம் என்பது ரசூலுல்லாஹ் காட்டிய திட்டங்கள் இருக்கிறே எல்லாம் அங்க சம்பூர்ணம், அதுல எந்த குறையும் யாருக்கும் கண்டுபிடிக்க முடியாது. எனவே முஸ்லீம்கள் வெறும் மஹப்பத் மட்டும் சரிவராது, நபியின் வெறும் நேசம் மட்டும் சரிவராது. நேசத்துக்கு அடையாளம் அந்த நபியுடைய வாழ்க்கையை உங்களோட சொந்த வாழ்க்கையில எடுத்து நடந்தால் அதுதான் மஹப்பத்துக்கு அடையாளம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாணவராக நடந்து காட்டி இருக்கிறார்கள். மாணவர்களுக்கு ரசூலுல்லாஹ்விடத்தில் முன்மாதிரி இருக்குது, எப்படி ஒழுக்கமாக பாடம் படிக்க வேண்டும், ஒழுக்கம் கெட்டுத்தனமாக ஆசானுக்கு முன்னால் நடக்கக்கூடாது, தலை குனிந்திருக்க வேண்டும், பணிவோடு இருக்க வேண்டும், தீனுடைய சபைகளில் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு மாணவருடைய ஸ்தானத்திலே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். தீனை சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹ்க்கு முன்னால கண்ணியமாக உட்கார்ந்து படித்து கொடுக்கிறாங்க. அதை படிக்க ரசூலுல்லாஹ் அத்தஹியாத்துல இருந்து கால் மடித்து இருந்து ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட அந்த இஸ்லாத்தை சஹாபாக்களுக்கு படித்து கொடுக்கக்கூடிய ஒரு மாணவனுடைய ஸ்தானத்திலே ரசூலுல்லாஹ் மாணவர்களுக்கு முன்மாதிரியாக இருந்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஆசான்களுக்கு கை நீட்டுகின்ற அளவுக்கு மாணவர்களுடைய வாழ்விலே ஒழுக்கம் கெட்ட நிலைமைகளை நாம் காணுகின்றோம். எனவே இந்த பிள்ளையினுடைய காலம் எப்படி அமையப் போகுது? பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு நிச்சயமாக தன்னுடைய ஆசான்களை எந்த நேரத்திலும் கண்ணியப்படுத்த வேண்டும் என்ற அறிவை பிள்ளைகளுக்கு புகட்டிக் கொண்டே இருக்க வேண்டும். ஏன் நமக்கு ஒரு ஆணாவை அழிவை சொல்லித் தந்திருந்தாலும் அவருக்கு நாம் அடிமை என்ற ஸ்தானத்தை அலிரதி அல்லாஹு அன்பு அவர்கள் நமக்கு சொல்லிக் காட்டுகிறார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மாணவருக்கு மாணவனாக நடந்து காட்டி இருக்கிறார்கள், ஒரு ஆசானாக இருந்து காட்டி இருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் தொழ வைக்கிறார்கள், சஹாபாக்கள் தொழுது கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாத்துல புதுசாக சேர்ந்த ஒருத்தர் சட்டத்திட்டங்கள் தெரியாது, அவரும் சேர்ந்து தொழுகிறாரு. தொழக்கொல ஒருத்தர் துண்டித்தாரு, அவர் அல்ஹம்துலில்லான்னு சொன்னாரு. அதற்கேற்ற புதியவர் பேசப்படாதுன்னு தெரியாது, எருக மக்கள்லான்னு சொல்லிட்டாரு. இதை கேட்டதோட பக்கத்தில் உள்ளவங்களுக்கு விளங்கிருச்சு, இவர் சில செஞ்சு போட்டாரு, எல்லாம் உருக்குறாங்க, அரக்குறாங்க, கண்டிக்கிறாங்க. தொழுகைக்குள்ளால ஒரு சலசலப்பே உண்டாகி போச்சு. இந்த சஹாபி பயந்துட்டாரு, அல்லாஹ்வுடைய ரசூல் எனக்கு என்ன செய்வாங்களோ, திட்டுவாங்களோ, பேசுவாங்களோ, நான் எருகம் கொள்ளான்னு சொல்லி தொழுகையே கெடுத்து போட்டேனே, அவ்வளவு பேரும் என்ன பார்த்து திட்டிக் கொண்டிருக்கிறாங்களே, தொழுது முடிஞ்சு என்ன நடக்க போகுதோ தெரியா என்று அவர் பயந்து கொண்டிருந்தாரு. ஆனா தொழுது முடிஞ்சதோட ரசூலுல்லா அந்த சஹாபிக்கு முறைகளை சொல்லிக் கொடுத்தார்கள், ஒழுக்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். அவர் சொல்றாரு, வல்லாஹி அல்லாஹ் சத்தியமாக இந்த நபி மா சதமனி எனக்கு ஏசல்ல, மா பரபனி எனக்கு அடிக்கல்ல, என்ன என்னை திட்டவில்லை, அழகாக சொல்லி தந்தார்கள். இதை போன்ற ஒரு ஆசானை, ஒரு ஆசிரியரை நான் என்னுடைய வாழ்விலே கண்டது கிடையாது என்று போற்றுகின்ற அளவுக்கு ஒழுக்கம் அழகான முறையிலே கற்பிக்கக்கூடிய ஒரு ஆசானாக கூட ரசூலுல்லா உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இது போல ரசூலுல்லா ஒரு வைத்தியராக, ஒரு டாக்டராக இந்த சமூகத்தில் வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். ஒரு நாட்டு அரசன் ரசூலுல்லா மீது கொண்ட அன்பினால் அவனுக்கு அவனிடத்துல இருந்த சில டாக்டர்ஸ் அனுப்பி வைக்கிறான் மதீனாவுக்கு, நீங்க ஒரு இடத்துல ஒரு டென்ட் அடிங்கோ, சஹாபாக்கள்ல சோமில்லாதாக்கள் வந்தா உங்களை தேடி வருவாங்க, அவங்களுக்கு ஃப்ரீயா மருந்து கொடுங்க, நபியோட உள்ள மகத்துவத்துல சஹாபாக்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க என்று சொல்லி கொஞ்சம் டாக்டர்ஸ் கூட தான் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அவங்க வந்து ஒரு டென்ட் அடிச்சு தங்குறாங்க. ஆனால் எந்த ஒரு சஹாபியும் அங்கு மருந்தெடுக்க வரல. சில நாட்கள் கழிஞ்சது, யாருமே வரல. அவங்க போயிட்டு கேட்கிறாங்க, நாங்க ஃப்ரீயா மருந்து கொடுக்கறதுக்காக வந்திருக்கிறோம், ஆனால் யாருமே உங்கள்கிட்ட இருக்கிறார்கள், மருந்தெடுக்க வர்றதாக தெரியலையே என்று கேட்க ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, மருந்து எடுக்காம வாழ்றதுக்குத்தான் நான் அவங்களுக்கு படித்து கொடுத்திருக்கிறேன். அவங்களுக்கு பெரும்பாலும் நோய்கள் வராம வாழத்தான் நான் சொல்லிக் கொடுத்திருக்கிறேன். நான் அறிமுகம் செஞ்ச வாழ்க்கை நோய் குறைந்த வாழ்வு, ஆரோக்கியம் நீடித்த வாழ்வு என்பதை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அதுல சொன்னாங்க, என்ன சஹாபாக்கள் எப்படி தெரியுமா, பசி வராம சாப்பிட மாட்டாங்க, வயித்துல சாப்பாடு இருக்க போல இன்னொரு சாப்பாடை இறக்க மாட்டாங்க, பசி வந்தா தான் சாப்பிடுவாங்க, சாப்பிடுற அவங்க பசி போக முந்தி கையை எடுத்துருவாங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டா நல்லமே என்று இருக்கும் போது கையை கழுவி கொள்வாங்க. இப்படி அவங்களை பழக்கினதுனால நோய் இல்லாத ஒரு வாழ்வை இந்த சஹாபாக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற உண்மையை இன்னைக்கு எங்களை சாப்பாடு மெத்தட்ஸில் எங்களுக்கு நேரங்காலம் இல்லாத ஒரு நிலைமை. சாப்பாடு என்று வரும்போது சாப்பாட்டுடைய நாள் எங்களுக்கு, நாங்க அன்றைக்கு சாப்பிடணுமே என்கிறதுனால முந்தினிலிருந்து தயாராகுவது என்று நாம் சாப்பாடு என்று பைத்துட்டா அங்கே சாப்பாடுகள் எத்தனை தடவைகள் சாப்பிடுகிறோம், எத்தனை சகங்களை கொண்டு வர சொல்லி சாப்பிடுகிறோம், அந்த சாப்பாட்டுக்கு பின்னாலே அங்கே குடிபானங்களை தருகிறார்கள், பட்டுதாபத்தை தருகிறார்கள், அதற்கு மேல் குடிநீரை தருகிறார்கள், அதற்கு மேல் வாழைப்பழத்தை தருகிறார்கள், அநேகமான சாப்பாடு. சாப்பாட்டுக்கு பின்னாலே அதைவிட ஒரு பெரிய சாப்பாடு எங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குது. இப்படி இருக்கிற வரையிலே இன்றைக்கு இலங்கையில கூட முஸ்லிம்கள் தான் விகிதாசாரப்படி நோயாளிகளாக இருக்கிறார்கள். ஏன், இந்த சாப்பாடு முறை கூட அந்நியவர்கள் பின்பற்றுகிறார்கள். முஸ்லிம்கள் வெறும் சாப்பாட்டுக்கும் வீடு வாசல் அழகுபடுத்துறதுலையும் அப்படி இறங்கிட்டாங்க. குர்ஆன் எங்கேயோ போயிருச்சு, நபி வாழ்க்கை எங்கேயோ போயிருச்சு. எனவே நபி மீது உள்ள மஹப்பத்தை விட துன்யாவில மஹப்பத், துன்யால வாழ்க்கையின் மஹப்பத், சொத்துக்களுடைய மஹப்பத், தன்னுடைய ஆசைகளுக்கு அடிபணிகின்ற அந்த மஹப்பத், இது போன்ற நிலைக்கு முஸ்லிம்கள் அடிமைப்பட்டதனால் இன்றைக்கு நோயாளிகளாக இருப்பதை காணுகிறோம். ரசூலுல்லாஹ் ஒரு கட்டுப்பாடான வாழ்க்கையை நடத்திய அதே சமயத்திலே அவ்வப்போது மனிதனுடைய மனதுக்கு சந்தோஷமாக பரிகாசம் செய்திருக்கிறார்கள், பரிகாசமாக நடந்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி இருக்கிறார், ஒரு கிராமப்புறத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜாஹிது தமீமி என்று சொல்லக்கூடிய ஒரு சஹாபி. அந்த சஹாபி ரதியல்லான் அவர்கள் அடிக்கடி ரசூலுல்லாவிடத்தில் வருவாங்க, கிஃப்ட்களை கொண்டு வருவாங்க, அதிகமா நல்லா பேசுவாங்க, ரசூலுல்லாவோடு நிறைய பேசுவாங்க. அதுக்குள்ள போக போல ரசூலுல்லா கிஃப்ட்களை கொடுத்துருவாங்க. அவர் போவாரு, ரசூலுல்லா அவரோட மொஹப்பத்தா இருப்பாங்க. ஒரு நாள் ரசூலுல்லா சந்தைக்கு போறாங்க, அந்த ஜாஹித் தமீமி அவர் சந்தையில் இருக்கிறாரு. ரசூலுல்லா பின்பக்கத்தால பேசி அவருக்கு ஒரு லொக்க போட்டார், பின்னால கைய போட்டு அவருக்கு கழுத்து அப்படி பிடிச்சி ஒரு லொக்கொண்டு போட்டார். அவர் யாரு யாருன்னு கேட்டாரு, கேட்கறதோட பிடிச்சி பாக்குற கை ரசூலுல்லாவுடையது, ரொம்ப சொத்தான கையங்கிறத அவர் விளங்கி ரசூலுல்லாவை தன்னோட இன்னப்பணி இருக்கி அணைச்சி கொண்டார். இப்படி ரசூலுல்லா பரிகாசங்களை செய்திருக்கிறார்கள். சில நேரத்தில் அவருக்கு சொல்லுவாங்க, மிச்சம் பேசினா இருந்தா உன்னை கடைக்கு விற்றுவேன்னா, வித்து சல்லி எடுப்பேன் சொல்லுவாங்க ரசூலுல்லா. அவர் சொல்லுவாரு, அல்லாஹ் ரசூலே என்ன நீங்க விற்று ஒரு ஈச்சப்பழம் கூட உங்களுக்கு கிடைக்காது, என்ன நான் ஒரு அசிங்கமானவன் என்று சொன்ன போல ரசூலுல்லா சொல்லுவாங்க, வல்லாஹி இன்னக இன்தல்லாஹி இன்ன மன்சிலத்துக்கு அலா இன்தல்லா. ரசூலுல்லா சொல்லுவாங்க, இல்ல நீ நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆளுநர் அல்லாவிடத்துல உனக்கு உயர்ந்த அந்தஸ்து இருக்கிறது என்று சொல்லி அந்த சஹாபிக்கு இப்படி ரசூலுல்லா சொல்லுவார்கள். இப்படியான வாழ்க்கையை ரசூலுல்லா உலகத்திலே எல்லா துறைகளிலும் முன்மாதிரியாக வாழ்ந்து காட்டி இருக்கிறார்கள். ரசூலுல்லாவை யார் மஹப்பத்து வைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து நடப்பார்கள். அதுதான் மஹப்பத்துக்கு அடையாளம். மஹப்பத்துண்டா நபி மீது அன்பு, அன்புக்கு அடையாளம் வாழ்க்கையில் அது விளங்கும், வாழ்க்கையில வெளிப்படும். இதுதான் உண்மையான அன்பு. நபியுடைய சுன்னத்துக்கள், நபியுடைய வாழ்க்கை, நபியுடைய பேணுதல் இவருடைய வாழ்க்கையில வரும். இது உண்மையான அன்புக்கு அடையாளமாக இருக்குது. ரசூலுல்லா ஒரு கடிதத்தை அந்த காலத்துல ஒரு அரசனிடத்துல அனுப்பினார்கள். கிஸ்ரா என்கிற அரசன், அவனுக்குரிய பேர் பர்வேஸ். அந்த கிஸ்ரா என்கிற அரசனுக்கு ரசூலுல்லா ஒரு கடிதத்தை இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து அனுப்பினார்கள். அவன் அந்த கடிதத்தை தாறு மாறாக கிழித்து எறிந்து விட்டான். ரசூலுல்லாக்கு செய்தி கிடைக்கிறது, அல்லாஹ் அவனையும் நாசமாக்குவானாக என்று ரசூலுல்லா சொன்னாங்க. அந்த கடிதத்தை கிழித்து எறிந்ததனால ஒரு வருடத்துக்குள்ள கிட்டத்தட்ட அவனுடைய மகனே அவனை கொலை செய்து அவன் செத்து மடிந்து விட்டான். அதே நேரத்தில் இறக்கல் என்று சொல்லக்கூடிய ஒரு மன்ன நேரத்தில் ரசூலுல்லா தன்னுடைய ஒரு கடிதத்தை அனுப்புகிறார்கள். அந்த இறக்கல் மன்னன் அந்த கடிதத்தை வைத்து பாதுகாக்கிறார், கடிதத்தை வைத்து பாதுகாக்கிறார். கிட்டத்தட்ட ஒரு 500 வருடங்கள் அந்த கடிதம் பாதுகாக்கப்பட்டது. அந்த கடிதம் அந்த மன்னிடத்தில் இருக்கின்ற வரையிலே எந்த யுத்தத்துக்கு போனாலும் அந்த யுத்தம் அவனுக்கு வெற்றியாகத்தான் அமைகிறது. முஸ்லீம்களோடு செய்த யுத்தம் தவிர்த்த ஏனைய யாரோடு யுத்தத்துக்கு போனாலும் அந்த யுத்தம் வெற்றி உள்ளதாக அமைந்தது இந்த கடிதத்தினுடைய வரக்கத்தினால். கிட்டத்தட்ட 500 வருடங்கள் அந்த கடிதம் பாதுகாக்கப்பட்டது. இன்று அது எங்கோ தெரியாது. கண்ணியத்துக்குரியவர்களே, ஒரு கடிதத்துக்கு கண்ணியம் கொடுத்ததனால் இவருடைய வாழ்க்கை ஊடாக வெற்றியா, இவருடைய ஆட்சிக்கு வெற்றியா? அந்த நபியுடைய வாழ்க்கை நம்மிடத்தில் இருந்தால் அது கடிதத்தை விட சக்தி உள்ளது. நபியுடைய வாழ்க்கை எங்களுடைய வாழ்க்கையில் வரவேண்டி இருக்கிறது. கமலாதாஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு மலையாள ஒரு எழுத்தாளர், ஒரு பெண்மணி, அவ இஸ்லாமிய விஷயங்களை படிக்கிறா, நபியுடைய வாழ்க்கையை படிக்கிறா. உடனே அவ இஸ்லாத்துக்கு வருகிறா. அவ தன்னுடைய பேரை கமலா சுரையா என்று மாற்றிக்கொண்டால் கடைசி இஸ்லாத்துல அவர் மரணிச்ச ஒரு நிலைமைகளை நாங்க வரலாறுகள்ல படிக்க முடியுது. பாலிவுட் திரைப்படம் எடுக்கக்கூடிய ஒருவர் இன்ன சிறப்பை சந்திக்கிறாரு. ஒரு படம் நடிக்கணும், உங்களுக்கு 7 அந்த படம் நடிக்க என்ன படம் என்று கேட்கிறாரு. பிரபத் முகமது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலுல்லாஹி போல நீங்க நடிக்கணும். அவர் சொல்றாரு, அந்த மனுஷன் யாருன்னு எனக்கு தெரியாம நான் எப்படி நடிக்கிறது, அவருடைய லைஃப நான் படிக்கணும், எனக்கு அது சார்ந்த புக்குகளை தாங்க என்று இவரும் எடுக்கிறாரு, படிக்கிறாரு. ஒரு சில மாதங்கள்ல ரசூலுல்லாஹி வாழ்க்கையை படிச்சாரு. கொஞ்ச நாள் அந்த ஹாலிவுட்ல இருந்து வந்து கேட்கிறாங்க, எப்படி படிச்சுட்டீங்களா, நடிப்போமா, பிரபத் முகமதுடைய வாழ்க்கையை நடிப்போமா என்று கேட்க அவர் சொன்னாரு, நான் எல்லாம் படிச்சுட்டேன், இது நடிக்கிற வாழ்க்கை அல்ல, நடிக்கிற வாழ்க்கை அல்ல, உண்மையாக ஆக்க வேண்டிய ஒரு வாழ்வு, எனவே நான் நடிக்க மாட்டேன், உண்மையான முகம்மதுடைய ஒரு உண்மத்தில் ஒருவனாக நான் மாறுகிறேன் என்று அவர் இஸ்லாத்துக்கு வாரார். கண்ணியத்துக்குரியவர்களே, இது நடிப்பு வாழ்க்கை அல்ல. நடிகர்கள் எத்தனையோ பேர் இந்த வாழ்க்கையை படித்தார்கள், முழு முஸ்லீம்களாக மாறினார்கள். ஆனால் இஸ்லாத்தில் பிறந்த எத்தனையோ பேர் நபியுடைய வாழ்க்கை இவர்களிடத்தில் இல்லாமல் இருப்பது எவ்வளவு கவலைக்குரிய விடயம் என்பதை பாருங்கள். அங்கே ஒருவர் சபீர் அகமது உஸ்மானின் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு அறிஞர் மேடையில் பேசிக் கொண்டிருக்கிறார். சொல்றார், ரசூலுல்லாஹி பத்தி பேசுறாரு, மீலாது விழா நிகழ்ச்சி நடக்குது, நபியை பத்தி பேசுறாரு, ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில எல்லா விஷயங்களுக்கும் முன்மாதிரி இருக்குது. யாருக்கு எந்த கேள்வி வேணும் என்றாலும் கேட்கலாம் என்ற ஒரு கேள்வியை எடுத்து விடுகிறார். அப்போ அங்க டீ பங்குட்டு கொண்டிருந்தாங்க, ஒருத்தர் டீயை குடிச்சு வாயை சுட்டுக் கொண்டாரு. வந்தாரு மேடைக்கு, நீங்க சொல்றீங்களே நபியுடைய வாழ்க்கையில எல்லாத்துக்கும் முன்மாதிரி இருக்குதுன்னு சொல்லி, இப்ப நான் குடிச்ச டீ ஏண்ட வாயை சுட்டுருச்சு, இருக்கு என்ன முன்மாதிரி இருக்குது சொல்லுங்க என்று அஹமது உஸ்மானி அவர்களிடத்துல சொன்ன போது அவங்க சொன்னாங்க, உங்களோட பிரச்சனைக்கு ரசூலுல்லாஹ் வாழ்வுல முன்மாதிரி இருக்குது. சொன்னாங்க, அபரிது தஆம் ஃபைனல் ஹார் லா பரகத ஃபீஹி, உங்களோட சாப்பாட்டை உங்களோட டீயை நீங்க ஆத்தி குடிங்கோ, ஆற வச்சு குடிங்கோ, சுடச்சுட குடிக்க வானம், சூடு இருக்கிறே சூட்டுல பரக்கத்து கிடையாது, சூட்டுல பரக்கத்து கிடையாது. இன்னைக்கு நாங்க அதிகமானவங்க இருக்கிறோம், பெட்டி செஞ்சா சுடச்சுட தின்னோம், பெட்டி செஞ்சா சுடச்சுட இப்போ டீ எனக்கு ஆறுங்க டீ குடிக்க வரா, பச்சை தண்ணியா பயிற்சி, பச்சை தண்ணி பழிக்கப்பட வேண்டிய ஒரு தண்ணி அல்ல, சுடுதண்ணி பழிக்கப்பட வேண்டும். சுடச்சுட சாப்பிடுவது மனிதனுக்கு ஆபத்து, ஆரோக்கியத்துக்கு ஆபத்து, சிறு நரம்புகளுக்கு ஆபத்து, நோய்கள் வர சந்தர்ப்பம் இருக்கிறது. சூட்டில பறக்கத்து கிடையாது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, மேடையிலிருந்து அந்த மனுஷன் மட்டும் இல்ல, சபையில் இருந்த எத்தனையோ அந்நியவர்கள் அந்த நிமிடத்திலே ஒரு ஹதீஸை கேட்டார்கள், புனித இஸ்லாத்தை தழுவி விட்டார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, இதுதான் நபி மீது உள்ள உண்மையான மஹப்பத், உண்மையான காதல். இன்றைக்கு காதல் காதல் என்கிற ஒரு பிரச்சனை உண்டு. நாங்கள் பார்க்கிறோம் வாலிப பிள்ளைகள் வாலிப பெண்களை காதலிக்கிறார்கள். என்ன காதல் இது? காதலை ஒரு நாளும் நிறுத்த முடியாது. மனிதனுடைய உள்ளத்திலே ஏதோ ஒன்றின் பக்கம் தன்னுடைய உள்ளம் சாய்ந்து கொண்டேதான் இருக்கும். காதலை நிறுத்த முடியாது. ஏன் ஒரு பெண்ணை பார்க்கிறான், அவளுடைய அழகை பார்க்கிறான், அந்த அழகை இவன் காதலிக்கின்றான். ஒரு பெண்ணுடைய பேச்சை பார்க்கிறான், அவனுடைய திறமையை பார்க்கிறான், அந்த திறமையை இவன் காதலிக்கிறான். இந்த காதலை நிறுத்த முடியாது. எப்படி நிறுத்தலாம்? ஒரே வழி இருக்கிறது. இந்த பெண்ணை விட, இந்த பொம்பளை பிள்ளையை விட ரசூலுல்லாஹ்வுடைய தன்மைகள், அவர்களுடைய அழகு, அவர்களுடைய குணம், அவர்களுடைய நடத்தை நம்முடைய பிள்ளைகளுக்கு போதிக்கப்படும் என்றால், பெண் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கப்படும் என்றால், ஆண் பிள்ளைகளுக்கு சின்ன வயசிலேயே அவர்களை பற்றிய அறிமுகம் பாப்பாவை உமாவை தாண்டி புள்ளகளுக்கு நபியிட அன்ப புள்ளகளுக்கு சொல்லி வளர்த்தால் வேற எந்த அன்புக்கும் அவர்கள் அடிமையாக மாட்டார்கள். நம்ம ஒன்றையும் சொல்லிக் கொடுக்கிறது இல்லை, முழுக்க முழுக்க சின்னத்திலிருந்து பார்க்கிறது. இந்த அசிங்கங்களை ரோட்டுக்கு வந்தாலும் அதைத்தான் பார்க்கிறாங்க, உடனே காதலிக்கிறாங்க. எங்கட பிள்ளைக்கு எங்க அல்லாவை பத்தி தெரியும், எங்களோட பிள்ளைக்கு எங்க நபிய பத்தி தெரியும், நான் சொல்லிக் கொடுத்தா, எங்க பொஞ்சாதி சொல்லி கொடுத்தா, எங்களோட வீட்டுல அந்த பேச்சு பேசினாங்களா? வீட்டுல இஸ்லாமிய சூழல் கிடையாது, நபி மீதுள்ள மஹப்பத் கிடையாது. வாப்பா பிள்ளைகளுக்கு முன்மாதிரி, நபியில சுன்னத்து வாப்பாட்ட இல்ல, புள்ள எங்க பார்க்க போகுது, புள்ளக்கு என்ன முன்மாதிரி இருக்குது? கண்ணியத்துக்குரியவர்களே, எனவே உண்மையான மஹப்பத் என்னை உங்களையும் சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்கும். நபியோட இன்ஷா அல்லாஹ் கியாமத்தில் நானும் நீங்களும் இருக்கணும். அறந்தா அந்த நபியை நாம் நேசிக்கிற அதே நேரம் ரசூலுல்லாஹ் எந்த வாழ்க்கையை எங்களை எல்லா துறைகளிலும் காட்டி இருக்கிறார்களோ அந்த வாழ்க்கையை நானும் நீங்களும் ஏற்று நபி மீது காதல் கொண்ட சமூகமாக எங்களை அல்லாஹ் ஆக்கியருவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்களை மன்னித்திருவாயாக. உண்மையான நேசத்தை அந்த நபி மீது எங்களுக்கு ஏற்படுத்துவாயாக. ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துக்கள் முஸ்லீம்களாக பிறந்த எங்களுடைய வாழ்க்கையில் இல்லாமல் இருக்கிறது. யா அல்லாஹ், அந்த சுன்னத்திலே மஹப்பத்தை ஏற்படுத்துவாயாக. எங்களுடைய வாழ்க்கையிலே அந்த சுன்னத்துக்களை கற்று அதன் அடிப்படையில் நாம் நடந்து நாம் ஒரு நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்கு முன்மாதிரியாக நடப்பதற்கு அல்லாஹ் எங்களுக்கு தௌஃபீக் செய்வாயாக. அந்த நபியுடைய அன்புக்கு பாத்திரமானவர்களாக எங்களை தலைவரை ஞாபகம் வாயாக. வஹா தஃவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.